சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 21 அத்தியாயம், எரிந்த மாளிகை.
ஆனால் நீ இப்பொழுது கண்டது சாதாரண காட்சி அல்ல, தீ வைக்கப்பட்டதும் தனி மாளிகை கல்ல.
அது தனி மாளிகை அல்லவா?
வியப்போடு வினவினாள் ராணி.
மாளிகை தனி மாளிகைதான்.
வருத்தத்துடனேயே வெளிவந்தது துறவி என்பதில்.
ஆகவே தீ வைக்கப்பட்டது தனி மாளிகைக்கு தானே?
இல்லை ராணி, இல்லை. அதோ எரியும் தீ மாளிகைக்கு வைக்கப்பட்டதல்ல. இரும்பிடல் தலையாரின் தலையில் இல்லை, இல்லை, சோழ மண்டலத்தின் தலைமையில் வைக்கப்பட்ட தீ.
ராணிக்கு மட்டுமல்ல, சோழர் படையின் உபத்தலைவனுக்கும் சமண துறவியின் பேச்சு பெரும் புதிராக இருந்தது. ஒரு தனி மாளிகை எரிவதால் சோழ மண்டலத்துக்கு என்ன கெடுதல் ஏற்பட முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியாததால் சற்று குழப்பமடைந்த இளம் சொழியன், அடிகளே, சோழ மண்டலத்துக்கு தீங்கு நேர்வதாயிருந்தால் அதை தடுப்பது படைத்தலைவனான என் கடமை. விஷயத்தை விளக்கி சொல்லுங்கள், என்னால் முடிந்தவற்றை செய்கின்றேன் என்றான். கண்களில் இருந்து வழிந்த நீரை துடைத்துக் கொண்டு அடிகள் படைத்தலைவனை நோக்கிவிட்டு சொன்னார்,
படைத்தலைவரே, அந்த மாளிகையில் நடப்பது என்னவென்பது எனக்கு திட்டமாக தெரியாது. ஆனால் அந்த மாளிகையில் இருந்த யவனர்கள் சிலர் ஒரு நாள் சேரமான் உத்தரவால் திடீரென்று அப்புறப்படுத்தப்பட்டார்கள். பிறகு சில நாட்கள் மாளிகையின் உதிர்ந்த சுவர்களுக்கு சாந்து பூசி வெள்ளை வைத்து பழுது பார்த்தார்கள். மாளிகையின் அந்த மதிலின் ஒரு பகுதி இடிந்தும் கிடந்தது, அதையும் செப்பனிட்டார்கள். பின்பு மாளிகை பகுதியில் காவல் அதிகரித்தது. மாளிகையை அடுத்துள்ள அம்பிராவதியின் நீராடம் துறைக்கு போகக்கூடாது என்று மக்களுக்கு தடையும் விதிக்கப்பட்டது. எல்லாம் சில நாட்களுக்குள்ளாகவே நடந்தது. பிறகுதான் இரும்பிடல் தலையாரும் உறையூரில் இருந்து இங்கு வந்து சேர்ந்தார்.
மேலே சொல்லும் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த இளம் சொழியன் சாளரத்தை விட்டு அறையின் நடுவிடத்தை அடைந்தார். அடிகள் மேற்கொண்டு சொன்னார்,
இரும்பிடர் தலையார் அடிக்கடி மடத்துக்கு வந்து சென்றார். வந்த முதல் நாளில் இந்த மாடியறையில் தங்கி அந்த வெள்ளை மாளிகையை கூர்ந்து கவனித்து விட்டு போனார். 2 நாட்களுக்கு எல்லாம் அந்த மாளிகை சாளரத்தின் விளக்கு எரிந்தது. அந்த விளக்கு தினம் அசையும் என்றும், அசைவு ஏதாவது ஒரு இரவில் நின்றால் தனக்கு அறிவிக்கும்படியும் எனக்கு கட்டளையிட்டிருந்தார். தினமும் கவனித்து வந்தேன். இடையே பூம்புகார் நிலைமை கைப்பற்றி குழப்பமான செய்தி வந்திருந்தது. நீங்கள் வருவதற்கு முதல் நாள் தான், நீங்கள் வரப்போவதாகவும் வந்தவுடன் உங்களை சந்திப்பதாகவும் இரும்பிடர் தலையார் கூறி சென்றார். அந்த மாளிகையை பற்றிய மர்மத்தை அவர் வாய் திறந்து கூறாவிட்டாலும் நான் ஓரளவு புரிந்து கொண்டேன். சமணத்துறவியின் புத்தியும் அத்தனை மந்தமல்ல, பாருங்கள்.
அப்புறம் என்ன நடந்தது? இதை கேட்ட இளம்சழியின் குரலில் கவலையும் தோய்ந்து கிடந்தது.
அப்புறம் நடந்ததை தாங்கள் அறிவீர்கள். இங்கு வர வேண்டிய இரும்பிடர் தலையார் வரவில்லை. பதிலுக்கு அவருடைய பரம விரோதி இருங்கோவில் வந்தான். அவரிடம் கிடைக்க வேண்டிய ஓலை அவனிடம் கிடைத்து விட்டது. இரும்பிடர் தலையாரின் திட்டங்கள் தவிடுபடியாகிவிட்டன. அதோ மாளிகையை பற்ற வைத்து விட்டான் இருங்கோவில். அதோ சோழ மண்டலம் பற்றி எறிகிறது
என்று சொல்லி அடிகள்,
இருக்கட்டும் இருக்கட்டும், இதற்கு அந்த பாதகனை பழி வாங்காமல் விட போகிறேனா? இதோ இந்த ராணி தயவு வைக்கட்டும், அவனை இந்த இடத்திலேயே குத்தி போட்டு அவன் ரத்தத்தில் தலையை முழுகுகிறேன்
என்று வெறி பிடித்தவர் போல் கூச்சலிட்டார். சமணத்துறவி அப்படி கூச்சலிட்டது யவன ராணிக்கு மட்டுமின்றி இளம்சழியனுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இருங்கோவேளை குத்தி போடுவதை பற்றியும் குருதியில் தலை முழுகுவது பற்றியும் அகிம்சா மூர்த்தியின் பெயரால் திகழும் ஒரு மடத்தின் தலைவர் பேசியது பொருத்தமில்லை என்றாலும், சோழ நாட்டை சேர்ந்த அந்த துறவியின் உள்ள உணர்ச்சிகளின் வேகத்தை புரிந்து கொண்ட இளம்சழியின் இதயத்தில் ஒரு பெருமிதமும் எழுந்து விளையாடியது. சமணத்துறவியானாலும் நாட்டுப்பற்று அவருக்கு போகவில்லை என்பதை உணர்ந்த படைத்தலைவன் அவரை பற்றி தான் முதலில் கொண்ட சந்தேகத்தை நினைத்து வருந்தவே செய்தான். அந்த வருத்தத்துடன் அனுதாபத்தின் வசமும் பட்ட இளம்சொழியன் துறவியை சமாதானப்படுத்த முயன்று, அடிகளே, சோழ மண்டலத்தை பல ஆபத்துக்களில் இருந்து காப்பாற்றியுள்ள ஆண்டவன் இப்பொழுது மட்டும் அதை எரித்து விடுவான் என்று நினைப்பது தவறு. எதற்கும் அந்த மாளிகைக்கு சென்று என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று சொன்னதன்றி, ஆமாம், இருங்கோவில் வைத்துவிட்டு போயிருக்கும் வீரர்கள் கண்களில் படாமல் வெளியே செல்லும் வழி இருக்கிறதா என்று கேட்டான்.
அது பிரமாதம் இல்லை என்றார் அடிகள்.
அப்படியானால் வாருங்கள், போவோம் என்று அழைத்தான் இளம் சழியன்.
சற்று பொறுங்கள், நான் வந்த வழியை கீழே போய் இங்கு ஏதோ சத்தம் கேட்பதாக சொல்லி ஒரு காவலனை அழைத்து வருகிறேன்
என்று சொல்லிய துறவி கண்களை சிமிட்டி புன்முறுவலம் செய்தார். துறவியின் எண்ணத்தை புரிந்து கொண்ட ராணி நகைத்து தான்றி, நல்ல துறவி என்று கூறி ஏளனமும் செய்தாள்.
உங்கள் நாடு இந்த நிலையில் இருந்தால் உங்கள் நாட்டு துறவிகளும் வாழவிருக்க மாட்டார்கள் ராணி
என்று பதிலுக்கு கூறிய துறவி,
காஷயத்துக்குள்ளிருப்பவனும் மனிதன்தான்
என்று வற்புறுத்தி சொன்னார். புரிகிறது அடிகளே, புரிகிறது என்று ராணி மீண்டும் நகைத்தாள். அவள் ஏளனச்சரிப்பை சிறிதும் லட்சியம் செய்யாத துறவி சாளரத்தின் மீது தாவி ஏறி மெல்ல வெளிப்பக்கமாக இறங்கி மறைந்தார். அவர் மறைந்ததும் இளம்சழியன் ராணியை நோக்கி, ராணி, மஞ்சத்தில் படுத்து தூங்கு, நான் சீக்கிரம் திரும்பி வருகிறேன், எதற்கு மஞ்சாதே என்றான்.
அச்சம் என் ரத்தத்தில் கிடையாது படைத்தலைவரி, ஆனால் நீர் போகும் வேலை பயனற்றது என்று எனக்கு தோன்றுகிறது என்றாள் ராணி.
என்ன வேலை, என்ன பயனற்றது, எதை கண்டுவிட்டாய் ராணி?
அந்த மாளிகையில் சிறைப்படுத்தப்பட்டிருப்பவர் ஒன்று இத்தனை நேரம் தப்பியிருக்க வேண்டும், இல்லை அழிந்திருக்க வேண்டும். அது பாருங்கள், தீ மாளிகை முழுவதையும் சூழ்ந்துவிட்டது. சாளர கட்டைகள் கூட தீப்பிடித்து விடுத்து விழுகின்றன.
ஆம் என்று தலையசைத்தான் இளம் சொழியான்.
அப்படியானால் நீங்கள் போய் என்ன செய்ய போகின்றீர்கள்? சிறையில் இருப்பவர் அழிந்திருந்தால் நீங்கள் செய்யக்கூடியது எதுவும் இல்லை, தப்பியிருந்தால் உங்கள் உதவி அவருக்கு தேவையில்லை
என்று ராணி விளக்கினார். எதற்கும் நான் போயாக வேண்டும் ராணி? அதில் இருந்தவர் தப்பியிருந்தாலும் அழிந்திருந்தாலும் அறிந்து கொள்ள வேண்டியது என் கடமை. எதற்கும் நீ ஜாக்கிரதையாக இரு. அந்த பாதகன் இருங்கோவில் வந்தால் என்று சொல்லிய படைத்தலைவனை இடைமறித்து, பயப்பட வேண்டாம், இதோ இருக்கிறது என்று மடியிலிருந்த மெல்லிய குருவாள் ஒன்றை எடுத்து காட்டினாள் யவன ராணி. அந்த யவன நாட்டு குருவாளை கண்டு வியந்த இளம் சொழியன் அதை கையில் வாங்கி பார்த்து பிரமிப்படைந்து, ஆ எத்தனை மெல்லியது, ஆனால் எத்தனை உறுதி, என்ன கூர்மை என்று கூறினாள். தாழை மடலில் கூட ஒழிக்கலாம் என்றாள் யவன ராணி.
ஆம் ராணி, ஆனால் எடுப்பது தெரியாமல் எடுத்து புதைப்பது தெரியாமல் யார் மார்பிலும் புதைக்கலாம்
என்று ராணி சொல்லி அவனை ஒருமுறை கூர்ந்து நோக்கிவிட்டு மீண்டும் கத்தியை அவனிடமிருந்து வாங்கி மடியில் மறைத்து கொண்டாள். சில நிமிடங்களுக்கு உள்ளாகவே அடிகளின் குரல் கதவுக்கு வெளியே கேட்டது.
சிறைப்பட்டவர்கள் தப்பிவிடப் போகிறார்கள், உள்ளே போய் பாருங்கள்
என்றது அடிகள் குரல். அவர் உத்தரவுப்படி கதவை சரில் என்று திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் இருங்கோவேலின் காவலர் தலைவன். அவ்விதம் நுழைந்தவன் விடுவிடுவென்று நடு அறையை நாடி அப்புறமோ இப்புறமோ திரும்புவதற்குள் அவனை தொடர்ந்து கையில் கமண்டலத்தோடு வந்த அடிகள் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அவன் தலை மீது கமண்டலத்தை வேகமாகவும் பலமாகவும் இறக்கவே சிறிதும் மூச்சு கூட விடாமல் தரையில் சாய்ந்தான் காவலர் தலைவன். இந்த கைங்கரியத்தை முடித்த அஹிம்சா மூர்த்தியான சமண துறவியார் இளம் சொழியனை நோக்கி,
இவனுடைய மேலங்கியையும் தலைப்பாகையையும் அணிந்து கொள்ளுங்கள்
என்று கூறினார். காவலர் தலைவன் தலைப்பாகையையும் அங்கியையும் அணிந்து கொண்ட இளம் சொழியன் ராணியிடம் விடைபெற்றுக் கொண்டு துறவியுடன் புறப்பட்டு மடத்தின் வாயிலை அடைந்தான். மடத்தை விட்டு கிளம்பு முன்பாக சமண துறவி, மேலே யாரும் போக வேண்டாம் என்றும், மேலறையிலிருந்து சத்தம் வந்தாலும் அலட்சியம் செய்ய வேண்டாம் என்றும் வீரர்களுக்கு பணித்ததன்றி,
நானும் இவருடன் சென்று வருகிறேன்
என்று கூறி தூரிதமாக வெளியே நடையை கட்டினார். இப்படி காவலர் கண்களில் மண்ணை தூவிவிட்டு அம்பிரா நதிக்கரையோரமாக உள்ள மரங்களின் நிழல்களில் ஒதுங்கி ஒதுங்கி பதுங்கி மாளிகையின் முன்பிருந்த சிறு தோட்டத்துக்கு அருகே வந்த துறவியின் காதுகளில் வாட்கள் பலமாக மோதும் அரவம் கேட்கவே,
பேசாமல் வாருங்கள்
என்று இளம் சழியனை அழைத்து கொண்டு ஒரு மரத்தின் பக்கத்தில் பதுங்கினார். அவர்கள் பதுங்கிய மறுநிமிடம் ஒரு வாலிபன் ரத்தம் தோய்ந்த வாளோடு அந்த மரக்கூட்டங்களுக்கு இடையில் ஓடி வந்தான். அதிகமாக ஓட முடியாமல் ஒரு காலை நொண்டி நொண்டி கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி ஓடி வந்த அவன் தன் கண்களை நாலாபுரமும் சில வினாடிகள் ஓட்டினான். ஆனால் அப்படி பார்த்து ஒரு முடிவுக்கு வரும் முன்பாகவே தடதடுவென்று பல வீரர்கள் தோட்டத்துக்குள்ளே புகுந்து அவனை வளைத்துக் கொண்டார்கள். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.